புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது பண்பலையில் அரசு போட்டித் தேர்வு எழுதுவோருக்கான உன்னால் முடியும் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இன்று இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. எனவே எதிர்வரும் 9/5/2024 அன்று அரசு போட்டித் தேர்வு எழுதுவோருக்கான பல தகவல்களை இதுநாள் வரை நமது பண்பலையில் கேட்டறிந்தோம். இதன் தொடர்ச்சியாக இன்று திரு கே செல்வகுமார் அவர்கள் நம்முடன் பல தகவல்களை வழங்க உள்ளார். நேர்கள் அனைவரும் இதை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த தேர்வை மிக எளிமையாக எதிர்கொண்டு அந்த பணியில் அமர்வதற்கான வழிமுறைகள். இந்த நிகழ்வை ஆரஞ்சமால் அறக்கட்டளை வழங்கியிருக்கின்றது. உங்களுடன் பேராசிரியர் செல்வகுமார், இயக்குனர் கலைஞர் அரசியல் அறிவியல் மையம், பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்திலிருந்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த தேர்வுக்கு சுமார் ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்பட்டு அந்த பாடத்திட்டத்தை முழுமையாக படித்து இதற்கு முன்மாதிரி கேள்விகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு பயிற்சி வகுப்புகள், பாட புத்தகங்கள், இந்த பாடங்களை நடத்தக்கூடிய போட்டி தேர்வாளர்கள் அதாவது பயிற்சியாளர்கள் இவர்களை கொண்டு நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய பயிற்சியும் உங்கள் முயற்சி சரியான அடிப்படையில் இருக்குமானால் வெற்றி உறுதி. தமிழ்நாடு தேர்வாணைய குழு நமக்கு 3 மணி நேரம் 300 மதிப்பெண்கள், 200 கேள்விகள் கொடுக்கப்படுகிறது. அதில் ஒரு 100 கேள்விகள் 10ஆம் வகுப்பு அடிப்படையான கேள்விகள். இந்த 10ஆம் வகுப்பிலான அடிப்படையான கேள்விகள் தமிழ் மொழியில், நாம் பிறந்தது முதல் இந்நாள் வரை பேசிக் கொண்டிருக்கின்ற தாய்மொழி தமிழ் மொழியில் ஒரு 100 கேள்விகளும், அதை சார்ந்து ஒரு 100 கேள்விகள் வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், பொது அறிவு, இந்திய சுதந்திர போராட்டம், இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல், கணிதம், இப்படி பல்வேறு துறைகளிலிருந்து சராசரி கேள்விகள் ஒரு 100 கேள்விகளும், மொத்தம் 200 கேள்விகள். இந்த 200 கேள்விகளை நாம் முழுமையாக படித்து அந்த தேர்வை எழுதுவதற்கான நம்முடைய முனைப்பு, ஒரு பாடத்திட்டத்தை எவ்வளவு லாபகமாக படித்து வைத்திருக்கின்றோம், படித்ததில் நம்முடைய கற்பனை திறன், படிக்கும் பொழுது அந்த பாடத்துடைய தனியாத ஆர்வம், அந்த பாடத்தை திட்டமிட்டு படித்து அப்படி படிக்கும் பொழுது அந்த பாடத்தில் ஏற்படக்கூடிய மறதி தன்மையை போக்கி ஞாபகப்படுத்தி எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த பாடத்தை தன் வயப்படுத்துதல், இப்படி ஒரு மாணவன் ஒரு போட்டித் தேர்வுக்கு தன்னை சகிப்பு தன்மையுடன் தயார்படுத்திக் கொள்ளும் பொழுது ஒரு ஆளுமையாக பிறக்கின்றான், ஒரு தன்னம்பிக்கை பெறுகின்றான், ஒரு நேரத்தை முழுமையாக கையாண்டு ஒரு மொழியின் மூலமாக ஒரு பாடத்தை படித்து புரிந்து கொண்டு அதை ஒரு கேள்வியாக கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கான பதிலை மிக சரியான முறையில் சொல்லக்கூடிய அளவில் ஒவ்வொரு போட்டியாளர்களும் உள்ளார்கள். பெரும்பாலும் இந்த போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படும் கேள்விகள் நாம் படித்தவற்றிலிருந்து வந்திருக்கின்றதா, நாம் ஒரு கேள்வியை படித்துக் கொண்டு அந்த கேள்வியை முழுமையாக முடிக்கிறதுக்கு முன்பாக நமக்கு விடை வருகிறது என்றால் நாம் அந்த பாடத்தில் மிக புலமையாக இருக்கின்றோம் என்றார். ஒரு பாடத்திலிருந்து கேள்விகள் வருகிறது. அந்த கேள்விகள் அந்த மாணவனுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுகிறது. இது பதிலாக இருக்குமோ அல்லது அது பதிலாகமோ இருக்கும் என்றால் நான் சரியாக படிக்கவில்லை என்ற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக ஒரு கேள்வி படிக்கிறார், அந்த கேள்விக்கு 4 பதில்களும் எனக்கு சரியான முறையில் உள் வாங்கிக் கொண்டு அந்த விடையை சொல்ல தெரியவில்லை என்றால் ஒரு கடின பகுதியில் இருந்து அந்த கேள்விகள் வந்திருக்கின்றன. இத்தகைய கேள்விகளை ப்ராப்ளம் டு ஐடென்டிஃபை, அந்த கேள்விக்கான பிரச்சனைகள், எந்த பாடத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படுகின்றது, அவற்றை இன்டெலிஜென்ட் ஆக்டிவிட்டி, உன்னுடைய அறிவு திறனால் சரியான பதிலை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். அப்படி எடுப்பதற்கு எந்த வகையில் தீர்வு காணலாம், டிசிஷன் ஆக்டிவிட்டி, என்ன பாடத்திலிருந்து வந்திருக்கின்றது, நாம் படித்தவற்றிலிருந்து அப்படியே வந்திருக்கின்றது, நாம் படித்தவற்றிலிருந்து சற்று புரியாத வகையில் அல்லது கடினமான வகையில் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அதற்கான பதிலை நாம் டிசிஷன் ஆக்டிவிட்டி, முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும் பொழுது 4 பதில்களில் சிறந்தவற்றை தேர்ந்து எடுக்க வேண்டும். சாய்ஸ் ஆக்டிவிட்டி என்று சொல்வார்கள். ஆக சிறந்தவற்றை நாம் எடுப்பதற்கு நமக்கு சரியான ஒரு பயிற்சியை நாம் ஏற்படுத்தியிருக்க வேண்டும். இந்த பாடங்களை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட முறையில் செய்ய வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலகட்டத்திற்குள் இந்த 200 கேள்விகளை நாம் முழுமையாக எப்படி புரிந்து கொள்கின்றோம், அதற்கான விடையை நாம் எப்படி தேர்ந்தெடுத்து எழுதுகின்றோம். ஆக இந்த பரீட்சை என்பது தெரிந்து கொண்ட விஷயத்தை நாம் சேகரித்த அறிவாக மாற்ற வேண்டும். சேகரித்த அறிவை ஒரு கேள்வியாக கேட்கும் பொழுது அறிவு சார்ந்த பதிலாக மாற்றப்பட வேண்டும். இந்த பாடங்களை பொறுத்தவரையில் நம்முடைய கேள்விகளை நாம் புரியும்படி படிக்க வேண்டும். கேள்வியே தவறு இல்லாமல் பொருள் புரியாமல் படிக்கக்கூடாது. படிப்பதை அந்த கேள்வியை படிப்பதை நீங்கள் மனதில் பதிய வைத்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த தேர்ந்தெடுக்கும் பகுதிதான் உன்னுடைய நினைவாற்றலை விரிவுபடுத்துற ஒரு பகுதி. ஆக நாம் இந்த பாடங்களை பொறுத்தவரையில் ஒரு கோட்பாடு அல்லது ஒரு சமன்பாடு, ஒரு வருடம், இடம், ஒரு பாடத்தினுடைய நுணுக்கமான பகுதி, சில பாடங்களை படிப்பதோ உணர்வதோ மிக கடினமான பகுதி, இப்படி சில பகுதிகளை மட்டும் இந்த பாடங்களை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும். சில பாடங்களை நினைவுபடுத்தி உணர்வாய் சொல்வதே இந்த பாடப்பகுதியாகும். இந்த பரீட்சையை பொறுத்தவரையில் நாம் படித்தவற்றை தமிழ் தேர்வுக்கு பகுதி அ என்பது இலக்கணத்தையும், பகுதி ஆவண்ணா இலக்கியத்தையும், பகுதி இ தமிழ் வளர்ச்சியையும், இந்த 3 பகுதிகளிலிருந்து ஒரு 100 கேள்விகள் கேட்கப்படுகிறது. அடுத்ததாக ஒரு பொது அறிவு சார்ந்த பாடங்கள். இந்த பாடங்கள் படிக்கும் பொழுது தகவல்களாக படிக்க வேண்டும். ஒரு தெரியாததை தெரிந்து கொண்டது, தெரிந்து கொண்டதை மிக விரிவாக தெரிந்து கொண்டது, தெரிந்து கொண்டது மறந்ததை ஞாபகப்படுத்துவது என்ற அடிப்படையில் ஒரு தகவல்களாக ஒரு போட்டித் தேர்வுக்கு தன்னை தயார்படுத்தும் அளவிற்கு, அப்படி இந்த தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் பொழுது இந்த பாடங்களை படிக்கும் பொழுது ஆர்வமாக ஒரு அர்ப்பணிப்புடன் தன்னுடைய பங்களிப்பை அதிக நேரத்தை இதை முழுமைப்படுத்தும் பொழுது அந்த பாடத்தில் ஏற்படும் சந்தேகங்கள் போக்கி அந்த பாடத்தில் இருந்து உங்களுக்கு பெயரை சொன்னாலே அந்த விடைகள் உங்களுடைய நாவிலிருந்து ஒரு அம்பாக கேள்வி கேட்பதற்கு பதிலாக உங்களிடத்தில் வருகிறது என்றால், அல்லது அந்த பாடங்களை நீங்கள் ஒரு கற்பனை திறனாக மாற்றக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்றால், அப்படி ஒரு கற்பனை திறன்தான் ஒரு சரியான கேள்விக்கு சரியான பதிலை சொல்லக்கூடிய ஒரு அறிவாளியாக மாற்றக்கூடியதாக இருக்கும். சுமார் 20 லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் இந்த தேர்வை எதிர்நோக்குகிறார். பெரும் 6000த்திற்கு உட்பட்ட இந்த தேர்வு தேர்வாளருக்கான ஒரு தேர்வு. ஆக இந்த தேர்வில் நம்முடைய எதிர்மறையான எண்ணங்களான எனக்கு கணக்கு கஷ்டம், வரலாறு வராது, அறிவியல் புரியாது, மொழி தெரியாது என்பதையெல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டும். படிக்க படிக்க நம்முடைய எதிர்மறையான கருத்துக்கள் அனைத்தும் காணாமல் போகும். ஒரு நேர்மறையான எண்ணங்கள் நம்மிடத்தில் வரும். இது படிப்பின் மூலமாகத்தான் ஏற்படும். அது பாடம் சார்ந்த பகுதியாக இருக்கலாம், அல்லது நம்முடைய தனி மனிதனுடைய மாண்பு மனிதர்களை படிக்கும் பொழுது கூட இந்த எண்ண ஓட்டங்கள் நம்மளை சரிபடுத்திக் கொள்ளும். ஆக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாடங்கள் அனைத்தும் நடந்த சம்பவங்களை, ஏற்கனவே இருக்க ஒரு பாடப்பகுதியை தான் கடந்த கால நிகழ்வுடைய தொகுப்பாக இந்த பாடங்கள் உள்ளது. இந்த பாடங்களை படித்து தற்போது அறிவு சார்ந்த நிகழ்காலத்தில் நாம் எப்படி பதில் சொல்கின்றோம்? இந்த தேர்வை பொறுத்தவரையில் ஒரு நேரடியான கேள்விகள், மறைமுகமான கேள்விகள் என்ற அடிப்படையில் ஒரு 60% கேள்விகள் அந்த பாடத்திட்டத்திலிருந்து வரும். ஒரு கடின பகுதி, ஒரு பாடத்தினுடைய மிக கடின பகுதி, அல்லது ஒரு நுட்பமான பகுதி, அல்லது பொது அறிவு சார்ந்த கேள்விகள், இந்த பகுதியிலிருந்து ஒரு 20% கேள்விகள். ஆக 60+20 = 80% கேள்வி. அடிப்படையான கேள்விகள், 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்புக்கான அடிப்படையான கேள்விகள் ஒரு 20%. ஆக 80+20 = 100% கேள்வி. ஆக பரீட்சை என்பது ஒரு எளிமையான ஒரு வழிமுறை. அந்த வழிமுறையை நாம் எப்படி கையாளுகிறோம்? ஒரு கேள்வியை ஒரு பகுத்தறிவு திறன், ஆங்கிலத்தில் சொல்வாங்க லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அனாலிட்டிக்கல் அபிலிட்டின்றவர்கள், எப்படி ஒரு பகுத்தறிவு திறனாக அப்படி அறியும் பொழுது நம்முடைய திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பதிலாக, அப்படி ஒரு பதிலை எடுக்கும் பொழுது நாம் எடுக்கும் முடிவெடுக்கும் திறன், 4 பதில்களில் எது உண்மையான பதில், அப்படி உண்மையான பதில் எடுக்கும் பொழுது அலசி ஆராய்தல் அனாலிட்டிக்கல் என்று சொல்வார்கள். அலசி ஆராய்ந்து. ஆக நம்முடைய சேமித்த அறிவிலிருந்து ஒரு பாடத்தை படித்து நினைவுபடுத்தி கேள்வியோட பொருத்தி ஒரு குறிப்பிட்ட கால நேரத்துக்குள் அதற்கான பதிலை சொல்லி அடுத்த கேள்வியை நாம் அணுக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கு. ஆக நம்முடைய பாடப்பகுதிகள், ஒவ்வொரு பாடப்பகுதிகளும் ஒரு சராசரி கேள்விகளை தான் கேட்கப்படுகிறது. அந்த சராசரி கேள்விகளை ஒவ்வொரு மாணவர்களும் கேள்வி உங்களை தோற்கடிக்கிறது என்றால், ஒரு இளைஞனை ஒரு கேள்வி தோற்கடிக்கிறது என்றால் கேள்வி வெற்றி பெறுகிறது என்றார். ஒரு இளைஞன் கேள்வியை தோற்கடிக்கிறால் ஒரு இளைஞன் வெற்றியை நோக்கி பயணிக்கின்றான். இந்த தேர்வு மிக ஒரு கடின ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது ஒவ்வொரு இளைஞர்களும். ஏனென்றால் பணி குறைவு, இதில் கலந்து கொள்ளும் போட்டியாளர்கள் பன்மடங்கு. ஆக இந்த தேர்வை நாம் பயந்து, சந்தேகப்பட்டு, கவலைப்பட்டு அல்லது வேதனைப்பட்டு இத மாதிரி ஒரு சூழல்ல ஒரு பரீட்சையை நாம் சந்திக்கும் பொழுது நம்மால் முழுமையாக வெற்றி பெற முடியாது. தேர்வு என்பது ஒரு உத்தி. அந்த உத்தியை தெரிந்து கொண்டால் நாம் வெற்றியை அடையலாம். பாடங்களை படித்து உள்வாங்கியவற்றை நினைவுபடுத்தி வெளிப்படுத்துவதுதான் இந்த தேர்வுடைய ஒரு வழிமுறை. ஆக இந்த தேர்வை நாம் சுற்றமாக புரிந்து கொண்டு எதிர்நோக்க வேண்டும். இந்த தேர்வை வெற்றி பெறுவதற்கான 4 அடிப்படை கூறுகள் உள்ளன. இந்த தேர்வை எதிர்நோக்குவதற்கான தேவையான பாட புத்தகங்களையும் குறிப்புகளையும் வரிசைப்படுத்தி நினைவுபடுத்த வேண்டும். இப்ப இருக்கிற காலகட்டங்கள் அப்படி வரிசைப்படுத்தி நினைவுபடுத்தும் பொழுது, மறந்தவற்றை சரிபடுத்தும் பொழுது தேர்வுக்கு தன்னை தயாரப்படுத்துகிறார் என்ற ஒரு சூழல் இருக்கும். அந்த கேள்விக்கான விடை வேகமாக உங்களிடத்தில் வரும். ஒரு நேரத்தை ஒரு கேள்விக்கு எவ்வளவு நேரத்தை கையாள வேண்டும், ஒவ்வொரு கேள்வியும் எவ்வளவு மதிப்பெண்ணை நமக்கு வழங்குகிறது, நாம் விழிகளால் படிப்பதை விட மனதால் படித்து வெற்றி பெறுவதுதான் இந்த தேர்வுடைய மிக முக்கியமான ஒரு சூழல். ஆக இந்த தேர்வானது ஒரு பாடத்திட்டங்களை நன்கு உள்வாங்கிக் கொண்டு வரிசைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். முந்தைய வினாக்களை நாம் அவற்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த வினாக்களில் ஒரு நேரடியான கேள்விகள், ஒரு மறைமுகமான கேள்விகள், மிக நுணுக்கமான கேள்விகள், அடிப்படையான கேள்விகள், பொருத்துக, ஒரு வாக்கியத்தை கூற்று என்று இரு வாக்கியங்களால் அதை உறுதிப்படுத்தும் வகையில், அவற்றை லாஜிக் என்று சொல்வார்கள், அந்த அடிப்படையிலும் அல்லது ஒரு பொது அறிவு சார்ந்த ஒரு கேள்வியாகவும் இவற்றையெல்லாம் ஒரு சமயோஜன புத்தியாக நாம் படித்து அதை சரிப்படுத்தியிருந்தோம். இந்த தேர்வை நாம் அழகாக எதிர்நோக்க முடியும். எனவே இந்த போட்டியாளர்கள் ஒரு வினாத்தாளை உங்களிடத்தில் கொடுக்கும் பொழுது நீங்கள் முதலில் அந்த வினாத்தாளில் உள்ள அனைத்து பக்கங்களிலும் அந்த வினாக்கள் உங்களுக்கு அச்சிடப்பட்டு உள்ளதா, அதில் ஏதேனும் குறைகள் உள்ளதா என்பதை உங்கள் தேர்வு கண்காணிப்பாளரிடம் சொல்ல வேண்டும். இவற்றெல்லாம் சரிப்படுத்திக் கொண்டுதான் நீங்கள் முதல் முதலில் தேர்வை எழுத வேண்டும். நிதானமாக தெரிந்தவற்றை முதலில் நீங்கள் எழுத வேண்டும். அப்படி தெரிந்தவற்றை எழுதும் போது சில கேள்விகள் தெரியாமல் இருக்கும், சில கேள்விகள் உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும், சில கேள்விகள் இதற்கு என்ன பதில் என்று கூட தெரியாது. இவற்றையெல்லாம் ஒரே நோக்கத்தில் நாம் பயணிக்கக்கூடாது. முதல் முதலில் எனக்கு 200 கேள்விகளும் இவையெல்லாம் எனக்கு தெரிந்திருக்கின்றன, அவற்றை நீங்கள் சரிப்படுத்திக் கொண்டே போக வேண்டும். ஆக ஒரு 1.5 மணி நேரத்துல நான் 100 கேள்விய நான் குறிச்சிருக்கேன். அப்ப எனக்கு 150 மதிப்பெண் உறுதிப்படுத்த. தமிழ்ல எவ்வளவுக்கு எவ்வளவு தவறுகள் குறைக்கப்படுகிறது. ஒரு 100 கேள்வியில ஒரு 90 கேள்வி, 95 கேள்வி நீங்க வர்றீங்கன்னா கண்டிப்பா இந்த தேர்வுல உங்களுக்கான அடையாளங்களும் உங்களுக்கான வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். இந்த பரீட்சையோட மிக முக்கிய கதாநாயகர்னா இந்த தமிழ் தான். அது எவ்வளவு லாபகமான எடுக்கிறோம் அதான் முக்கியம். இப்ப இந்த கேள்வியை 100 கேள்வியை 1.5 மணி நேரத்துல நம்ம அடிக்கணும். அப்ப 50 கேள்வியை ஒரு 3/4 மணி நேரத்துல அடிக்கணும். அடுத்தது 25 கேள்வியை நாம் ஒரு 32 நிமிஷம், ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள நம்ம அடிக்கணும். அந்த அடிப்படையில் நம்மளுடைய தேர்வு முறைகள் இருக்கு. தெரிந்தவற்றை முதலில் எழுதி 200 கேள்விகளுக்கு செல்ல வேண்டும், தெரியாதவற்றை அடுத்தவற்றை சந்தேகத்தில் ஏற்பட இதுவா அதுவா என்று சொல்லக்கூடிய அளவில் உள்ள கேள்விகள் அடுத்த முறையில் நீங்கள் எடுக்க வேண்டும். அடுத்தது இந்த பாடப்பகுதியில் படித்திருக்கிறேன் மறந்திருக்கிறது அல்லது படிக்கவில்லை அதற்கான வினாக்கள் எந்த பாடப்பகுதி எந்த தலைப்பிலிருந்து எந்த உட்பிரிவுகளிலிருந்து கேட்கப்படுகிறது என்பவற்றையெல்லாம் ஞாபகப்படுத்தி நீங்கள் எடுக்கும் பொழுதுதான் நம்முடைய தேர்வு முறை மிக எளிமையாக இருக்கும் என்பதை சொல்லிக் கொள்ள வேண்டும். எனவே பெரும்பாலும் இந்த தேர்வுகள் நமக்கு ஒரு பொது அறிவியையும் ஒரு புவியியலையும் வரலாற்றையும் அரசியல் அமைப்பையும் பொருளாதாரத்தையும் அறிவியலையும் கணிதத்தையும் தமிழையும் உள்ளடக்கிய ஒரு 10ஆம் வகுப்புக்கான ஒரு அடிப்படை ஒரு தேர்வாக இருக்கிறது. ஆக இந்த தேர்வு உங்களுக்கு ஒரு சில இடங்களில் தவறுகள் ஏற்பட்டு உங்கள் மதிப்பெண்ணை குறைக்கலாம். நம்மளுடைய நோக்கம் என்பது சரியான ஒரு விடையை தேர்ந்தெடுத்து அந்த தேர்ந்தெடுத்ததற்கான விடையை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். எனவே ஒரு பாடங்களை பொறுத்தவரையில் நீங்கள் படித்தவற்றை ஞாபகப்படுத்தி அவற்றை நீங்கள் முழுமையாக எழுத வேண்டும். அதற்கு நம்மளிடத்தில் கேள்வி முறைகள் நமக்கு தெரிகின்றது, பாடத்திட்டம் நம்மளிடத்தில் உள்ளது, பாட குறிப்புகள் உள்ளது. இத்தகைய பாடங்கள் நடத்தக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அல்லது நிறுவனங்கள் இப்படி பல்வேறு வகைகளில் இலவச வகுப்புகள் கூட உள்ளது. இத்தகைய வகுப்புகளை கூட அந்த ஆரஞ்சம்மாள் மிக அருமையாக தன்னுடைய பணியை இத்தகைய மாணவர்களுக்கு செய்து வந்திருக்கின்றது. ஆக இந்த தேர்வு என்பது மாணவர்களை உற்சாகப்படுத்துவதும் பணியை உறுதிப்படுத்துவதும் ஒரு காலத்தோடு கூடிய ஒரு விடையை தேர்ந்தெடுத்து ஒரு வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல்தான் இந்த தேர்வு. எனவே இந்த தேர்வை நாம் எதிர்கொண்டு நம்முடைய எதிர்காலத்தை ஒரு நல்ல அரசு பணியை சேர்ந்து இந்த சமூகத்துக்கும் இந்த மக்களுக்கும் பல்வேறு உதவிகளை செய்ய ஒரு நல்ல அரசு அதிகாரியாக வர வேண்டும். இந்த நிகழ்வை உங்களை சந்திப்பதில் நானும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், தேர்வை எழுதுங்கள், நல்ல மதிப்பெண்ணை பெறுங்கள், அரசு பணியை வந்து சேருங்கள், உங்கள் பணியை ஒரு சேவையாக புரியுங்கள். இந்த மக்களும் நாடும் வளம் பெற அனைவருக்கும் வாழ்த்து கூறி இந்த தேர்வில் வெற்றி பெற என்னுடைய உள்ளார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இது நாள் வரை அரசு போட்டித் தேர்வு எழுதுபோருக்கான உன்னால் முடியும் சிறப்பு நிகழ்ச்சியில் பல தகவல்களை கேட்டறிந்தோம். இன்று திரு கே செல்வகுமார் அவர்கள் அரசு போட்டித் தேர்வு எழுதுவோருக்கான வழிமுறைகளையும் வாழ்த்துக்களையும் நமது பண்பலை வாயிலாக தெரிவித்துள்ளார். மேலும் அரசு போட்டித் தேர்வு எழுதும் அனைவருக்கும் புதுகை பண்பலை சார்பாக இனிய வாழ்த்துக்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.